நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்று மகாகவி பாரதியின் நினைவு நாள். நாட்டு விடுதலை, மொழிப்பற்று, சமுதாய மேன்மை, கம்பீரம், பக்தி, காதல், இப்படி எதுவாக இருந்தாலும் அவரின் கவிதை வரிகள் தனித்துவம் மிக்கவை. இவ்வுலகம் இனியது, வான் இனிமையுடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மழை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, மனிதர்கள் மிகவும் இனியர், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது என்று எத்தனை துயர்கள் உற்றாலும் இந்த உலகத்தை இனியதாகவே பார்த்த பாரதியின் கவிதை வரிகளை கற்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நிலைக்கேற்ப புதியதொரு உலகத்தை, புதியதொரு கற்பனையை வழங்கக்கூடியவை. இன்று நமது நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாரதி, மகாகவி பாரதியின் கவிதை வரிகளில் தனக்கு பிடித்தவற்றை, தனக்கு அந்த கவிதை வரிகள் பிடித்ததற்கான காரணத்தை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் எமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் டி அருள் செல்வம். கேட்போமா?
ஆத்தி சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. கதிர்விழித்து பிளம்புவிட, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றுவிட, நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகர்க்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன்புகள் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாலியரோ. சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாரதியாரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை முறைகள்லாம் ரொம்ப மாறிக்கிட்டே வருது. நம்மளோட தாத்தாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதுதான். கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிற இந்த காலத்தில் பாரதியாரை நினச்சி பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பாரதியார் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. பாரதியார் இன்றைக்கி நம்மளோட தமிழகத்தில் வந்து தமிழக அரசாலும் தமிழ் அறிஞர்களாலும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து இன்றைக்கி கிடைத்திருக்கிற பேர் வந்து அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவர் இறந்த பிறகும் இனி தமிழ் பேசக்கூடிய நம்ம இருக்கிற காலம் முழுதும் பாரதியாரை வந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய கட்டாயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அது நம்மளுக்குள்ளார வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, பாரதியாரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி தான் வந்து அந்த செயல் நடந்திருக்கு. இன்றைக்கு வந்து எல்லாரும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால பாரதியார் வந்து இந்தளவுக்கு பெரிய ஒரு தேசிய கவி அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம வந்து மிக உயரத்தில் வந்து உயர்த்தி பேசிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அப்படின்னா மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்று பாரதியார் வந்து வாழ்ந்த காலத்துலேயே மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கார். அவர் வந்து நிறையா நூல்கள் படிக்கக்கூடியவர், குறிப்பாக பத்திரிகை துறையில் இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த பலதரப்பட்ட அனுபவங்கள், சொந்த அனுபவமும் சரி படித்து தெரிந்துக்கூடிய ஒரு அறிவு, இந்த ஒரு விஷயங்கள் வந்து பரந்துபட்டு இருந்ததுனால பாரதியார் வந்து உலகத்தை வந்து வேறு விதமாக பார்த்தார். இன்னும் சொல்லப்போனால் அவரோட உலகமே வேறு விதமானது. அது சாதாரண மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கும் மிகவும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக அவர் படித்ததுனால சாதாரண மக்கள், நம்மளை மாதிரியான மக்களை வந்து பார்த்து அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், மனசுக்குள்ளாரே வருத்தப்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தான் பார்த்து அவர் ரொம்ப கேலி பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து என்ன நினப்பு அப்படின்னா, நம்மளாம் ரொம்ப அறியாமையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கதான் நினச்சி அவர் வந்து வருத்தப்பட்டார். அவரோட கவிதைகள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கங்கே அப்படியே தெளிச்சு விட்டு போன மாதிரி, அது விதையை வந்து எப்படி நிலத்தில் தெளிச்சு விட்றாங்களோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. பாரதியார் கவிதைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவிதைகளையும் ஏதோ ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய இடத்துகளெல்லாம் வந்து இடைச்செருகல்களாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பாரதியாரை வந்து முழுமையாக பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை வேணால் பரிமாறிக்கிறது தான் நியாயமாக இருக்கும். பொதுவாக பாரதியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு விஷயங்களை அடிப்படையாக சொல்ல வர்றாரு. ஒன்று வந்து அறிவு. அறிவுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரியான விஷயம். அறிவுங்கிறது வந்து வாழ்க்கையில் அனுபவ அறிவு, நிறைய நூல்கள் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு, அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்றாரு. ரெண்டாவது விஷயம் வந்து செல்வம். செல்வங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையாங்கிறது. செல்வத்திலேயே நிறைய வகைகள்லாம் இருக்குது. அவர் சொல்கிற செல்வங்கள் வந்து எல்லா செல்வமும் பொதுவாக அவர் சொல்லிடுறாரு. மூணாவது வந்து தைரியம். இந்த தைரியங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாரதியார் வந்து ஆழமாக கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பரந்துபட்ட ஒரு ஞானத்தோட தைரியத்தை வந்து அவர் கவிதைகளில் கையாண்டிருக்கார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி இருந்த காலகட்டம், பாரதி வாழ்ந்த காலம் வந்து வெள்ளையர்கள் வந்து ஆட்சி செய்திருந்தாங்க இந்தியாவை. அப்போ நம்மளோட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிமை வாழ்க்கை தான். வெளி நாட்டிலேருந்து வந்த ஒரு வெள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கிறப்ப நம்ம அதுங்க அடிமை ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப நம்மள்ட்ட வந்து தைரியம் கிடையாது. தைரியம் கிடையாதுன்னு கிடையாது, நம்மள்ட்ட இருக்கிற தைரியத்தை வந்து சரியான இடத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்க தவறிட்டதுனால தான் மற்றவங்களாம் வந்து நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால பாரதியாருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ ஏன் வந்து சொரணம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கோபத்தினால அவரோட கவிதைகளில் வந்து எல்லாத்தையும் விட அந்த அச்சத்தை போக்குங்கிறது தான் அதிகமாக வந்து குறிப்பாக சொல்ல விரும்புகிறார் எல்லாத்துக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் படித்த நிறைய பெரிய பெரிய ஒரு ஆளுமைகள்லாம் வந்து உருவாகியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அது நிறைய ஒரு வரலாறு இருக்குது. பயத்தை துறந்துட்டோம் அப்படின்னா மனிதனுக்கு நம்மளுக்கு இன்பம் எது இன்பமோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கவிதைகள், அவரோட கவிதைகள்லேயே வந்து நிறையா வந்து இதை சொல்லிகிட்ருக்கு நம்மளுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவிதையில் சொல்கிறாரு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த மாதிரி வேண்டும் வேண்டும்னு கேட்டு வரப்போ கடைசியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வானகம் இங்கு தென்பட வேண்டும். இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வானகமே நம்மளுக்கு வந்து வசப்பட்டுரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இந்த கவிதையில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொழி விஷயத்தில் வந்து பாரதியார் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்னென்னா தமிழ் மொழி தான் வந்து தொன்மையான மொழி, அதில் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வேறு எந்த மொழியிலையுமே சொல்லலை. அப்போ தமிழ் பேசுகிற நாம வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம், ஆனால் அதை வந்து யாருமே உணராமல் போற்றி ஒரு உயர்ந்த இடத்துல வைக்காமல் இருக்கிறத நினச்சி ரொம்ப அவர் வந்து வருத்தப்பட்டு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். இந்த ஒரு கவிதை தூண்டிற் பொலிவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி கூண்டி கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன் வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி கோலக் கிளிமொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி நாலு வைத்தியரும் இனிமேல் நம்புதற்கில்லையென்றால் பாலத்து சோசியனும் கிரகம் படுத்து நின்று விட்டான் உச்சி குளிந்ததடி சகியே உடம்பு நேராச்சு மச்சி வீடுமெல்லாம் முன்பை போல் மனத்து கொத்துதடி இச்சை பிறந்ததடி எதிலும் இன்பம் விளைந்ததடி அச்சமொழிந்ததடி சகியே அழகு வந்ததடி. இந்த கவிதையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணனை வந்து ஒரு காதலனாக பாவித்து எழுதின கவிதைகள் இது. இது வந்து அவர் சொல்கிறாரு ரொம்ப பிரச்சனைகளாக இருந்தது, அச்சம் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அழகு வந்ததடி. ஆமாம், அச்சம் ஒழிந்ததடி சகியே அழகு வந்ததடி. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காதல் கவிதையில் கூட வந்து அச்சத்தை பற்றி சொல்கிறாரு. இன்னொரு கவிதை ஃபேமஸான கவிதை அது. தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி, மேனி கொதிக்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி. வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பார், மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துழலுவதோ, நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துழலுவதோ. இந்த கவிதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவாற்றமே வந்து சொல்கிறார் பாரதியார். சொல்லிகிட்டே வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்கி கோவம் வந்துச்சு பாதிலே அவருக்கு. கோவப்படுற இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும், அங்கே வந்து நீங்கள் போய் அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிலையை வந்து கடந்து போகிறதுக்கு வந்து கோவப்பட்டு தான் ஆகணும், இல்லை அப்படின்னா நிறைய சிரமத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. இன்னொரு கவிதையில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேதங்கள் இருக்கு இல்லையா, வேதங்கள் வந்து பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளும், பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி, சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான், நீலக்கடலலை உனது நெஞ்சில் அலைகளடி, கோலக்குயிலோசை உனது குரலின் இனிமையடி, வாழை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டே. இதுக்கு அடுத்த வரியில் தான் வந்து ஒரு வார்த்தை வைக்கிறாரு, அதை கவனிக்கலாம். சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எது கடி, ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி, மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனொடி இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. இல்லை சொல்கிறார், சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கடி, ஆத்திரம் கோபம் இருக்கிறவனுக்கு வந்து சாத்திரமே கிடையாது அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்கிறாரு. ஒரு தவம், தமிழில் வந்து தவங்கிற ஒரு வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரே விஷயத்தை வந்து சதா சர்வகாலமும் நினச்சிட்டே இருக்கிறது. அது வந்து பாரதியார் வந்து அந்த நிலையில் வாழ்ந்துருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாடு விடுதலை ஆகணும், மக்கள்லாம் வந்து அவங்களோட மனநிலை மாறிடணும் அப்படிங்கிற ஒரு தவத்தை வந்து வாழ்க்கை ஃபுல்லும் இது பண்ணார். தமிழ் மொழியை பற்றி பாரதியார் வந்து அவரோட வார்த்தைகளில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, சேமமுற வேண்டுமெனில் திருவிழாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், சேமமுற வேண்டுமெனில் திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல் இனம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையல்லும் சிலப்பதி காரமன்றோ மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடும் தமிழை பற்றியும் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறார். வேதம் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இது வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தமிழ் மொழியில் தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் வந்து பாரதியார் வந்து குறிப்பாக சொல்ல விரும்புகிறார். நம்மளுக்கு நாம் எப்படி இருந்துகிட்ருக்கோம், பாரதியார் எப்படி வாழ்ந்தார், கடவுளை வந்து நாம் எப்படி பார்க்குறோம், பாரதியார் வந்து எப்படி கடவுளை பார்க்குறாருங்கிறதுக்கு வந்து மிக சரியான உதாரணம் வந்து இந்த கவிதை. பொதுவாக நம்ம போய் கடவுள்கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு அதை கொடு கடவுளை, இதை கொடு கடவுளைன்னு சொல்லி போய் சர்வ சதா காலமும் வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருப்போம். பாரதியார் வந்து மனிதனோட வாழ்க்கையை வந்து இந்த கவிதையில் வந்து மிக சிறப்பாக பதிவு செஞ்சுருக்காரு. கடவுள்கிட்ட போய் வேண்டுற மாதிரி ஒரு கவிதை. இன்னும் சொல்லப்போனால் கடவுளை போய் வேண்டலை அவர், கடவுளுக்கே சவால் விடுறார் இந்த கவிதையில். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்குற்றுக்கிறையனவின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் இங்கு வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதாவது தினைக்கும் வந்து நம்ம உயிர் வளர்க்குறதுக்காக சோறு சாப்பிட்றோம், வெட்டி நாயை அதிகமாக பேசுகிறோம், வெட்டி வேலைகள் வந்து அதிகமாக செஞ்சிட்றோம், கிழவனாயிட்டதுக்கப்புறம் எதுவுமே செய்யாமல் செத்து போயிடுறோம். அந்தே மாதிரி நானும் இருப்பேன் நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி போய் கடவுள்கிட்ட போய் சவால் விட்டு கேட்குறாரு. இந்த ஒரு நிலை வந்து பாரதியாரை ஒண்டின்தான் முடியும். நம்மளாலலாம் போயிட்டு சாதாரண மனிதர்கள் இன்றைக்கி எத்தனையோ கவிஞர்கள்லாம் கவிதை எழுதிட்டு இருக்காங்க, பட் ஆனால் இந்த ஒரு ஒரு விசால பார்வை வந்து பாரதியார்கிட்ட ஒண்டி தான் நம்ம பார்க்க முடியும். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அதாவது எந்த ஒரு செயலாகவும் நம்ம வந்து படைக்கிற எந்த ஒரு விஷயமும் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து விரும்ப மாட்டோம். உதாரணத்துக்கு வீட்லேயே நமக்கு சமைக்கிறாங்க, அன்றைக்கி வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு சுவையாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அம்மா வந்து நம்மளை வந்து சாப்பிட வச்சுருவாங்க. அந்த மாதிரி கடவுள் வந்து மனுஷனை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னா, அதுவும் மனித படைப்பாக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆழமான ஒரு விஷயம் வந்து அதில் பொதிந்திருக்கு. அதை வந்து புழுதியில் போட்டு வீணாக்கிற மாதிரி வீணாடிக்காமல் நம்மளோட வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக வாழணும், அடுத்தவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அன்பை பரிமாறிக்கிட்டு வாழணுங்கிறது தான் பாரதியாரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். மக்கள் மீது வந்து அன்பு கொள்வது. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன், என்னை சார்ந்தவர்கள்ட்ட வந்து எந்த மாதிரியான அன்பு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு விஷயம். ரொம்ப நெருங்கின நண்பர்கள்ட்ட வந்து நம்ம அன்பாக இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம். எல்லாத்தையுமே உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்துறதுங்கிறது வந்து ஒரு பேசுறதுக்கு வந்து சுலபமான ஒரு செயல் அது. ஆனால் உண்மையிலே நடைமுறை வாழ்க்கையில் வந்து சாத்தியமே கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி இந்த வேடிக்கை மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்க நம்மளுக்கு வந்து அது சாத்தியப்படுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காமராஜரை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கேன், கர்ம வீரர் காமராஜர். இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் ஆகிய நாம் எல்லோரும் வந்து காமராஜருக்கு வந்து மானசீக நன்றி கடன் வந்து நம்ம பட்டிருக்கோம். அது வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் வந்து அந்த கடனை வந்து நம்ம திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் வச்சுருக்கார் நம்மளுக்கு காமராஜர். அவர் வந்து மக்களை வந்து இப்படி தான் நேசித்தார். ஒரு தடவை அப்படி தான் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து நினச்சிட்டாரு, கல்வி தான் நம்மளுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கோம், கல்வியை கொடுத்தா தான் நம்ம சமுதாயத்தை வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லி அமைச்சர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி கல்வி நிறுவனங்கள்லாம் நிறைய நம்ம வந்து திறந்து வைக்கணும். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கமாக வந்து கல்வி சாலைகளை வந்து திறந்து வைக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள் கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக பணம் செலவாகும், நிதி வந்து அதிகமாக ஒதுக்கிற மாதிரி வரும், இப்போ இருக்கிற நம்மளோட நிலைமைக்கு வந்து இதுக்கு வந்து அதிகமாக நிதி செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப காமராஜர் வந்து சொல்கிறாரு, யார் கையாக நம்ம பண்ணுறோம், நம்மளோட குழந்தைகளுக்கு தானே பண்ணுறோம், அதுக்காக நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் பிச்சை எடுத்து கூட நிதி திரட்டி நான் இந்த செயலை செய்கிறதுக்கு வந்து நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காமராஜர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அவரோட குழந்தையாக பார்த்துட்டு இருக்கு. அந்த ஒரு விசால பார்வை வந்து அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் இன்றைக்கி தமிழகத்தோட விடிவெள்ளின்னு சொல்லி நம்ம வந்து போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பை வந்து காமராஜர் பெற்றிருக்கார். அதேமாரி பாரதியார்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்கிட்ட பையன் அவர் குழந்தையாக மாறிடுவார், பிச்சைக்காரனை பார்த்தா அவரும் பிச்சைக்காரனாக மாறிடுவார். அந்த ஒரு நிலை அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா முனிவர்கள்லாம் கடந்த நிலை அது. அந்த நிலை பாரதியார்கிட்ட இருந்தது. அது சொல்கிறப்ப பாப்பா பாட்டில் கூட அதிகமாக சொல்கிறார். அதாவது நம்ம என்ன நினைப்போனால் குழந்தைகளை வந்து வளர்க்குறப்ப குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லி வைப்போம் சின்ன குழந்தைகளை, அவர் எந்த மாதிரி விஷயம் சொல்கிறாருன்னு பாருங்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. அதாவது ஓடி விளையாடு, ஒரே இடத்துல உட்காந்து சோம்பல் முறித்து இது பண்ணாத அப்படின்னா, இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கவிதை வந்து ஒரு இதாக இருக்காது. பட் ஆனால் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பாருங்களேன், குழந்தைகள் யாருமே போய் வெளியிலேயே விளையாட மாட்றாங்க, எல்லோரும் வந்து இப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸு அந்த மாதிரி வராங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து மிக சரியான இதாக வந்து இருக்குது. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அதாவது கூடி விளையாடு பாப்பா அப்படின்னா, குழந்தைகள்லாம் வந்து நிறையா கூடி விளையாடுறப்ப என்ன ஆகுனா அடிதடி சண்டைகள் இதெல்லாம் வந்து நடக்கும். அந்த மாதிரி வர நிலையில் வந்து யாரையும் திட்டிடாத. இந்த ஒரே ஒரு வார்த்தையில் வந்து எவ்வளோ ஒரு அர்த்தமான ஒரு விஷயம் பொதிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். ஒரு அறநெறிய சின்ன குழந்தைகள்கிட்ட எப்படி அவங்களோட நிலையில், அதாவது இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சுலபமாக புரிஞ்சிக்கும், புரிஞ்சிக்கும் இல்லாமல் அது இந்த கவிதையை வந்து சுலபமாக மறுபடியும் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு இது. இந்த கவிதையிலே வந்து அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. இதில் சொல்லிகிட்டே வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாதுன்றாரு, புறம் சொல்லக்கூடாதுன்றாரு, தெய்வம் நமக்கு துணை இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா. குழந்தைகள்லேயே இந்த ஒரு நிலையை கொண்டு வர்றாரு அவர். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நீதி உயர்ந்த மதி, உயர்ந்த மதினா கூறிய அறிவு, கல்வி, அன்பு, இதெல்லாம் வந்து முக்கியமாக தேவை அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்கிறாரு. யாருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு. சின்ன குழந்தைகளுக்கே இவ்வளோ அறிவுரை வந்து பாரதியார் சொல்கிறாரு அப்படின்னா அதனோட அவசியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கல்வியோட நிலை என்ன, இன்றைக்கி வந்து மாணவர் பருவத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி சிந்திக்கிறாங்க, அவங்களோட செயல்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாரதியாரை உண்மையிலே வந்து சரியாக சொல்லி கொடுக்க தவறிட்டோங்கிறது தான் வந்து காட்டுது. இளைய சமுதாயத்தின்கிட்ட வந்து பாரதியாரை வந்து உள்ளது உள்ளபடியே போய் அவரோட கருத்துக்கள் வந்து சேரணுங்கிறது தான் வந்து என்னோட மிகப்பெரிய ஆசையும் கூட. அதை வந்து நம்மளோட அறிஞர்கள் தான் வந்து அதை செய்யணும். தமிழை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு கவிதையில் சொல்கிறாரு, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணங்கச் செய்தல் வேண்டும். இந்த கவிதையை நல்லா பாருங்கள். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தமிழ் மொழி ஒரு தொன்மையான மொழி, அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அது இல்லாமல் தமிழில் வந்து எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வந்து விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அதை வந்து நம்மளோட மொழிக்கு வந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து பாரதியார்கிட்ட இருந்தது. இது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் இது வந்து ஒரு நல்ல உதாரணமாக நான் நினைக்கிறேன். பெரும்பாலான அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அறிஞர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின எல்லா தத்துவங்களும் வந்து ஆங்கில மொழியிலையோ மற்ற மொழிகள்லையோ நிறையா இருக்குது. அதை வந்து தமிழ் மொழிக்கு நம்ம கொண்டு வரல. அது வந்து இன்றைய காலகட்டத்திலையும் ஒரு குறையாக தான் இருக்குது. அந்த காலத்திலே பாரதியார் வந்து அதை வந்து அவருக்கு அந்த ஒரு ஆசை ஆர்வம் வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து அந்த வார்த்தையை காட்டுது. அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் வந்து நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறது. இறவாத புகழுடைய புதுநூல்கள் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. பட் இருந்தாலும் புரிகிற மாதிரி, அதாவது தூய தமிழில் வந்து கவிதைகள் எழுதுறதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் பாரதியார் வந்து புது கவிதைக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கார். அவர் ஆரம்பித்த வச்ச அந்த ஆரம்பம் தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இறவாத புகழுடைய புதுநூல்கள் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ சிலப்பதிகாரத்தையோ தொல்காப்பியத்தையோ நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம வந்து காலங்காலமாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்க ஆழமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம போய் நேராக படித்தோம் அப்படின்னா புரியவே புரியாது. இலக்கியங்கள் வந்து நிறையா புதுசாக இன்னும் நிறையா வரணும், நம்ம தமிழ் மொழியிலேயே மூல மொழியிலேயே நிறையா நூல்கள் வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. ஏதாச்சும் யாராச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அதை வந்து குறை சொல்கிறதுக்கு, அந்த விஷயத்தை செய்யாமல் விடுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான செயல்கள்லாம் இருக்கக்கூடாது. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணங்க செய்தல் வேண்டும். நம்மள்ட்ட இருக்கிற இதை வந்து நம்மளே படிச்சிக்க இல்லாமல் ஒரு விவாதத்துக்குட்பட்டதாக பொதுவில் வச்சு அதை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து இப்போ திருக்குறள் மாதிரியான புத்தகங்கள்லாம் செஞ்சிருச்சு. நம்ம நிறைய மொழிகளில் வந்து மொழிபெயர்த்துருக்காங்க. எல்லா நாட்டினரும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நூல்கள் வந்து தமிழில் நிறையா வரணும் அப்படிங்கிறத வந்து பாரதியார் வந்து அந்த காலத்தில் சிந்திச்சிருக்கார். அதுக்கப்புறம் பாரதியாரை வந்து தீர்க்க தரிசின்னுவாங்க. தீர்க்க தரிசி அப்படின்னா முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து தன் உள்ளுணர்வால் சொல்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவர் எழுதின அந்த வந்தே மாதரம் கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா 1920 எழுதின கவிதைகள். எப்போ 27 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருக்கார். 27 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை 27 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழில் ஒரு ஆள் எழுதுறாருங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 1920 பாடிட்டார் அவர். 20-21 வாக்குலேயே பாடிட்டார். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பிரிவினையை பற்றி சொல்கிறார். பிரிவினை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பிரிவினை இல்லா ஹிந்துஸ்தானம் வேண்டும்னு சொல்லி வந்து கேட்குறார். பாகிஸ்தான் பிரிவினை வரப்போகுதுங்கிறத வந்து அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கார். அந்த தீர்க்க தரிசனம் வந்து பாரதியிட்ட இருந்தது. அதுதான் நான் சொன்ன மாதிரி பாரதியார் வந்து ஒரு புற உலகத்தில் வந்து அவர் வாழலை. நம்ம நார்மலாக நம்மளோட உலகத்திலேயே அவர் வாழலை. அவர் வாழ்ந்த உலகமே வேறு. அதை புரிஞ்சிக்கிறது வந்து சாதாரண மனிதர்களால் வந்து முடியாத காரியம் அது. பாரதியாரோட தொலைநோக்கு சிந்தனைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த கவிதையை நம்ம சொல்லலாம். வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லா ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாரதியார். வேதங்கள் அதிகமாக இருக்குது நம்மள்கிட்ட. வேதங்களில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த காலத்திலலாம் ஒரு ஒரு நிலை என்ன நிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டிலேயே கவிதை வடிவிலேயே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மருந்து சம்பந்தமான விஷயங்கள், நோய் தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள், அப்புறம் வந்து அறம் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிதை மொழியிலேயே எழுதி வச்சுருக்காங்க. காரணம் பார்த்திங்க அப்படின்னா சுலபமாக மனதில் போய் ஆழமாக பதியறதுக்கு ஆனால் ஒரு வழிகோலாக வந்து கவிதையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் வேதம். பாரதியார் வந்து வேதத்தை வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோபம் வந்து வேதத்தெல்லாம் கிழிச்சு போடுங்கன்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வேதத்தில் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்ற, அப்போ வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்கே சொல்கிறார். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல விஷயம் அறஞ்சார்ந்த விஷயங்களை வந்து வாழ்க்கைக்கு தேவையானதை வேதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. வீரர் பிறந்தது இந்த நாடு. நம்மளோட வரலாறு வந்து பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா வீரத்துக்கு பேர் போனது நம்ம ஆளுங்க தான். குறிப்பாக தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா வீரத்துலேயும் சரி விருந்தோம்பல் பண்புலேயும் வந்து நம்மளை விட ஒரு உயர்ந்த நிலையை வந்து இல்லை அப்படிங்கிறதுனால வீரரும் அதிகமாக இருக்காங்க. சேதமில்லா ஹிந்துஸ்தானம், இருக்கக்கூடிய இந்த நம்மளோட ஹிந்துஸ்தானம் வந்து இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். சேதமில்லா ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா, இதுதான் நம்மளுக்கு தெய்வம், இதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே அப்படிங்கிறத வந்து நினச்சி கும்பிடு அப்படின்றார். அது யார்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, இங்கே சொல்கிற இடம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. அதுதான் வந்து பாரதியோட வந்து ஒரு தனி சிறப்பே. கடவுள் பற்றி பாரதியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருக்க கடவுளுங்கிறது வேறு. கடவுள்னா என்ன நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ ஒன்று தேவை அப்படின்னு வச்சிங்களேன், இன்றைக்கி வந்து 10,000 பணம் தேவை அப்படின்னா நேராக போய் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறது, கடவுளே எனக்கு 10,000 என்னோடய கஷ்டத்தை தீர்த்து வை அப்படின்னு சொல்லி. பாரதியார் கண்ட கடவுள் வந்து அது கிடையாது. பாரதியார் வந்து கடவுளை வந்து வேறு மாதிரி பாவிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற கடவுள் எல்லாமே ஒன்று தான். அது வந்து ஹிந்துவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், முகமது நபியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அன்புங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தேவையான அன்பு. வந்து சுற்றத்தாரிடம் மக்களிடம் வந்து அன்பு பாராட்டினா வந்து எல்லா செல்வமும் வந்து சேரும். அந்த அன்பை தான் வந்து கடவுளாக பார்க்குறாரு வழியே, அதை வேறு வேறு ரூபத்தில் வந்து அவர் பார்க்குறாரு. இந்த ஒரு ஆத்தி சூடி கவிதையில் சொல்கிறாரு, ஆத்தி சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவேன் மேனியால் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மீசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. கடைசியாக வந்து அந்த ஒரே இடத்துல வந்து முடிச்சிட்டார். அதை வந்து நம்ம வந்து எப்பொழுதும் மனசுக்குள்ளார வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த தவம், தவம் செய்தல்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, விவேகானந்தர் கூட சொல்லுவார், நம்ம வந்து எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடும். அதாவது எண்ணங்கள் வந்து ரொம்ப சீரிய எண்ணங்களாக இருக்கணும். எண்ணங்கள் தூய்மையாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கையே தூய்மையாயிரும், சரிங்களா? அதை தான் பாரதியார் வந்து சொல்கிறார். அவர் வாழ்க்கையை அப்படி தான் வாழ்ந்தார், அதை தான் சொல்லவும் விரும்புகிறார். தவம் செய்யுங்க, எதாக இருந்தாலும் ஓயாது அதை பற்றிய சிந்தனை. எது வேணா இருக்கலாம், நம்ம செய்கிற தொழிலே வந்து தெய்வமாக மதிச்சுட்டு சதா சர்வகாலமும் வந்து அதையே நினைத்து உண்மையாக, அதாவது பொய் பேசாமல், அதனால் யாருக்கும் துன்பம் நேராமல் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு வந்து பாரதியார் சொல்ல விரும்புகிறார். அதுக்கப்புறம் வந்து செயல்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து பிரயோஜனம் கிடையாது, நம்ம வந்து செயல்களில் தான் நிறைய வந்து செய்யணும். செயல்கள் வந்து செய்கிறதுக்கும் வந்து சோம்பலை முறிக்கிறதுக்கு நிறையா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அச்சம், இந்த ஆத்தி சூடி கதைகளே பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மொதல் பையனே வந்து அச்சம் தவிர்த்துன்னு சொல்கிறார். வேறு எதுவுமே சொல்லலை. கோபம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது நம்மள்ட்ட வந்து குணாதிசயங்கள் வந்து என்னென்னமோ இருக்குது. முதலாக அவர் சொல்ல விரும்புகிறது என்னென்னா அச்சம் தவிர் தான். அச்சம் தவிர் ஆண்மை தவிரேல் இளைத்த இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ, நேர்பட பேசு, பொய் பேசாத, ஐயப்புடை, ஏன் சண்டை போட்டால் அடி வாங்கிட்டு வந்துடாத அப்படின்றாரு, மானம் போற்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார் பாரதியாரை. வந்து நம்ம வந்து கவிதைகளாக அதை பார்க்கக்கூடாது. நம்ம என்றைக்குமே சிலவங்க நினைப்பாங்க இது என்ன இது கவிதைக்கெலாம் இவ்வளோ வருதான்னு சொல்லி. ஆக்சுவலாக கவிதை வந்து எந்த கண்டெஸ்டில் சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் வந்து இங்கே வந்து ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு வீரிய கருத்துக்கள் வந்து இதுவரைக்கும் புதிய மொழியில், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய மூல மொழியில் வந்து பதியப்படவில்லை. இதோட செழுமையான கவிதைகள் வந்து வேறு விதமான ஒரு தளத்தில் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் பாரதி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் விஷயங்கள் வந்து இருந்தால்தான் எல்லாரும் பயன்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக புரிந்து வைத்து கொண்டு அதற்கான முயற்சி தான் வந்து பாரதியார் கவிதைகள். பாரதியார் கவிகள் பார்த்திங்கன்னா யாரும் படிக்காதவங்க கூட எதுவுமே ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மொழியில் இருக்கிறது வந்து பாரதியோட தனி சிறப்பு. இன்னொன்று சொல்ல பார்த்திங்க அப்படின்னா, உரைநடையை வந்து பாரதியார் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு கொடையாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த உரைநடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்கே வந்து மெத்த படித்தவர்கள் தான் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. பாரதியார் தான் அதையும் வந்து புதுமை முயற்சியில் வந்து சேர்ந்திருக்கார். இன்றைக்கு வந்து பாரதியாரோட நினைவு நாளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்குறதுக்கு பெருமையாக எனக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிற எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாரதியார் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம வந்து பாரதியார் படிக்கிறதுக்குனாச்சும் இந்த நாள்லேருந்து தொடங்கலாம். இது வரைக்கும் இல்லட்டினா கூட பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை வந்து இளைய தலைமுறைக்கு, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது வந்து கடமை. பாரதியார் அதை செஞ்சிட்டார் ஆல்ரெடி. நம்ம வந்து அவர் வழியில் தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. Thank you.
இதுவரை எனக்கு பிடித்த பாரதி. மகாகவி பாரதியாரின் கவிதை வரிகளில் தனக்கு பிடித்த வரிகளை, அந்த வரிகள் தனக்கு பிடித்ததற்கான காரணங்களுடன் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் டி அருள்செல்வம் அவர்கள். பாரதியின் கவிதை வரிகளை பருகுவோம், அதன் சுவையில் திளைத்து பாரதி விரும்பிய புதுமை உலகத்தை படைப்போம்.
வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத.